நினைக்கின்ற மனப்பான்மை ஏன் எமக்கு முக்கியமானது என்பதை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் கடந்த வருஷம் உலக பிரச்சனைகளை, உள்நாட்டு பிரச்சனைகளை, திருச்சபை பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகளை, இப்படி பல தரப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் கண்டும் நீங்கள் கேட்டும் இருந்தீர்கள். ஆகவே இந்த இவ்வளவு பிரச்சனைகளுக்குமான காரணங்களில் ஒன்று எங்களுடைய இருதயங்கள் மன்னிப்பு என்ற சொல்லுக்கு இடமளிக்காத ஒரே ஒரு காரணம்தான். இன்று எங்களுடைய சமுதாயத்திலே பிரச்சனை, இன்று எங்களுடைய குடும்பங்களிலே பிரச்சனை, எங்களுடைய சகோதரர்களோடு பிரச்சனை. ஏனென்றால் நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்கின்ற அந்த மனப்பான்பு எங்களிலே அற்றுப்போன ஒரு நிலைமை. இந்த மன்னிப்பானது எங்களிடத்திலே ஏன் இல்லை என்றால், இந்த மன்னிப்பு இருக்க வேண்டிய எங்களுடைய இருதயத்தில் கசப்பு, வெறுப்பு, கோபம், பழிவாங்குதல், இப்படியான பலவிதமான காரியங்கள் எங்களுடைய இருதயங்களிலே இருக்கின்றபடியாலே எங்களுக்கு என்ன செய்ய முடியவில்லை என்றால், இந்த மன்னிப்பை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாதவர்களாய் நானும் நீங்களும் இன்று இருக்கின்றோம். நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் உங்களை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் யாரோடாவது கோபமாய் இருக்கின்றீர்களா? நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த உலக பிரச்சனைகள், உள்நாட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அல்ல, மாறாக எங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கின்ற வேளையிலே நாங்கள் அதை திருத்தினவர்களாக இருக்க வேண்டும். நான் சில வேத பகுதிகளை வாசிக்கிறேன். இந்த வேத பகுதிகளை கவனமாக நீங்கள் சொவியை கொடுத்து கவனியுங்கள். இந்த வேதமானது இந்த மன்னிப்பை குறித்து எவ்வளவு ஆழமாக திரும்ப திரும்ப போதிக்கின்ற ஒரு சத்தியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் எபேசியர் 4 அதிகாரம் என்னோட திருப்பங்கள் எபேசியர் 4 அதிகாரம் 32 வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அதாவது 31, 32 நான் வாசிக்கின்றேன். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். 2 வசனம் நீங்க திருப்புங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் மத்தேயு 6 அதிகாரம் 14-15 வசனங்கள். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நீங்கள் 6 அதிகாரம் நீங்கள் மத்தேயு 18 அதிகாரம் நாங்கள் வாசித்த அதிகாரம் 35 வசனத்தை நீங்கள் பார்த்தால், நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அருமையானவர்களே, இந்த வேத வசனங்கள் என்னத்தை எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், எங்களுடைய புது வருஷத்திலே நானும் நீங்களும் இந்த மன்னிக்கின்ற இந்த தன்மையை நாங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் எனக்கும் உங்களுக்கும் தெளிவாக சொல்லுகின்ற ஒரு செய்தி. இதுல எந்த விதமான ஒரு குழப்பமோ அல்லது எந்த விதமான ஒரு கலக்கமோ இல்லாமல் தெளிவாக நான் ஒரு விதத்திலே உங்களுக்கு பிரசங்கம் கூட என்ன செய்ய தேவையில்லை, செய்ய தேவையில்லை. அந்த அளவுக்கு வேதம் சரியான தெளிவாக எழுதப்பட்டு கொடுத்திருக்கின்ற காரியம் என்னவென்றால், கிறிஸ்து எங்களை மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த நேரம் உங்களை சிந்திப்பதற்காக நான் அழைக்கின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் கடந்த ஆண்டிலே நீங்கள் மன்னியாதவர்கள் அல்லது நீங்கள் பகைத்தவர்கள், நீங்கள் பழிவாங்கினவர்கள் யாராவது அந்த சந்தர்ப்பம் உங்களுடைய இருதயத்திலே தேவன் உங்களுக்கு பரிசுத்தாவியானவர் மூலமாய் அதை வெளிப்படுத்துவாரே ஆனால், நீங்கள் அந்த பாவங்களை தேவனண்டையிலே மன்னிப்பு கேட்டு நீங்கள் புது வருஷத்திலே நீங்கள் மன்னிக்கிறதற்கு தாயத்தமாக இருக்கிற ஒரு இருதயத்தை தேவன் உங்களுக்கு தர வேண்டும் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்கள், அவரிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். அவை நான் சொல்லுகின்ற காரியத்தையும் அல்லது வேதம் சொல்லுகின்ற காரியத்தையும் உங்களுடைய இருதயத்தையும் நீங்கள் இந்த நேரத்திலே ஒப்பிட்டு பாருங்கள். நான் கல நேரமாக உங்களுக்கு பிரசங்கிக்கவில்லை, ஏனென்றால் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நித்திரை வருகின்ற நேரமானபடியால் நான் உங்களுக்கு சிறு சிறு காரியங்களை குறித்து உங்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்லுகின்றேன். அருமையாக நாங்கள் எங்களுடைய மனுஷீக வாழ்க்கையிலே நாங்கள் கவனமாக கேளுங்கள், நாங்கள் செய்கின்ற குற்றங்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல வக்கீலாக எப்பொழுதும் இருந்து வருவோம். நாங்கள் எப்படிப்பட்ட குற்றங்களை செய்தாலும் அதை நியாயப்படுத்தி மற்றவர்களே அதை தொடுத்து நாங்கள் எப்பொழுதும் அதற்காக வாதாடி வெல்லுகின்ற ஒரு நீதி வெல்லுகின்ற ஒரு கெட்டித்தனம் உள்ள லோயர்ஸாக நாங்கள் இருந்தோம். அதே நேரத்தில் நாங்கள் மற்றவர்கள் செய்கின்ற பாவத்திலே நாங்கள் மிகவும் நீதியுள்ள நியாயாதிபதிகளாகவும் நாங்கள் செயற்பட்டிருக்கின்றோம். எப்படி? எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு நல்ல வக்கீலாகவும் மற்றவர்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு சிறந்த நீதிபதிகளாகவும் வாழ்ந்த சந்தர்ப்பங்கள் நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆகவே இந்த அதிகாலையிலே இந்த புது வருஷத்திலே தேவன் எங்களோடு பேச இருக்கின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் எங்களுக்கு என்னுடைய பாவத்துக்கு வக்கீலாக அல்லாமல் நாங்கள் மன்னிக்கிற ஒரு இருதயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறபடியாலே நாங்கள் இந்த மன்னிப்பை குறித்து நாங்கள் சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்போம். ஆகவே நீங்கள் கேட்கலாம், நாங்கள் ஏன் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், நாங்கள் ஏன் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்றால், முதலாவது தேவன் என்ன சொன்னார், எங்களை மன்னிக்கும்படியாக கட்டளையிட்டபடியாலே நானும் நீங்களும் அதை செய்ய கட்டாயமாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நான் முதலாவதாக நாங்கள் ஏன் மன்னிக்க வேண்டும் என்றால் மற்றவர்களை, அது தேவனோடு உள்ள உறவை எனக்கும் உங்களையும் அது பலப்படுத்தும். அதனால புது வருஷத்துக்குள்ளே போகின்ற வேளையிலே இந்த தேவன் எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு பலப்பட வேண்டும். அதாவது நாங்கள் தேவனோடு எப்படி நாங்கள் உறவை பலப்படுத்தலாம் என்றால், அவரோடு நாங்கள் கதைக்கின்ற வேளையிலே தான் எங்களுடைய உறவானது பலப்படும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் நல்ல நண்பர்களாக இருக்கிறவர்களிடத்தில் நாங்கள் எப்போதாவது கதைக்காமல் விட்டிருக்கின்றோமா, அல்லது பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் எப்போதாவது டெலிபோனில் கதைக்காமல் விட்டிருக்கின்றீர்களா? இல்லை. ஏனென்றால் உங்களுடைய தொடர்பாடலானது மிகவும் என்ன செய்யும், உங்களை பலப்படுத்துகின்றதாக இருக்கும். ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் என்றால், இந்த நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதியிலே கிறிஸ்து என்ன செய்ய சொல்லுகின்றார் என்றால், ரெண்டு பேர் நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன இருக்க வேண்டும், ஒரே மனம், ஒருமைப்பட்ட மனம் இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் ஜபிக்கின்ற வேளையிலே எங்களுக்கு ஒரு மனம் இருக்க வேண்டும் என்றால், நாங்கள் இருவரும் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும், எங்களை மன்னித்து எங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கு அப்ப கிறிஸ்து சொல்லுகின்ற வேளையிலே பேதுரு கேட்கின்றான், ஆண்டவரே அப்படியான சகோதரன் எத்தனை தர நான் மன்னிக்க வேண்டும் என்ன சொன்னார், நீ 70 நீ எவ்வளவு இல்லை, நீ எப்பொழுது அவன் முன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டாலும் நீ மன்னிக்க வேண்டும், அப்படி நீ மன்னித்தால் தான் என்னால் ஜபிக்கின்ற வேளையில் என்னுடைய ஜபமானது என்ன செய்யப்படும், கேட்கப்படும். அதனால் இந்த புது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கின்ற வேளை முதலாவது காரியம், நாங்கள் ஏன் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்றால் தேவனோடு உள்ள உறவில் நானும் நீங்களும் பெலப்பட வேண்டும். அப்படி பெலப்படவில்லை என்றால் அது நாங்கள் எங்களுடைய சுய கௌரவத்தோடு எங்களுடைய சுயநீதியோடு நாங்கள் எங்களை மற்றவர்களுடைய பாவத்தை நாங்கள் மன்னிக்காமல் நாங்கள் ஒரு பிடிவாதம் உள்ள ஒரு கழுதைகளாக இருப்போமே, ஆனால் எங்களுக்கும் தேவனுக்கும் இடையான ஜபமானது வெறும் வாயினாலே சொல்லப்பட்ட ஜபமாக இருக்குமே தவிர எங்களுடைய பரிசுத்த தேவன் கேட்கின்ற ஜபமாக ஒருபொழுதும் இருக்க மாட்டாது என்பதை தேவன் உங்களுக்கு இன்று தெரியப்படுத்துகின்றார். இரண்டாவதாக ஏன் நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்றால், இங்கு எங்களுடைய மனுஷன் இந்த பூமியிலே படைக்கப்பட்டதன் நோக்கம் நாங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக. அருமையானவர்களை, நாங்கள் தேவனை நாங்கள் எப்படியும் நாங்கள் ஆராதிக்கலாம் என்று அல்ல, நாங்கள் இப்படித்தான் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று உண்டு. ஆனபடியாலே இங்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:23 கிறிஸ்து ஒருவனை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய உனக்கு முன் சகோதரனுக்கு முன்னே ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீ காணிக்கையை செலுத்த முன்பதாக நீ போய் அவனோடு ஒப்புரவாகி திரும்பி வந்து உன்னுடைய பொருத்தனைகளை செலுத்து. அதாவது கிறிஸ்து என்ன சொன்னார் என்றால், நீ ஆராதிக்க வருகின்ற வேளையிலே உன்னுடைய இருதயத்திலே ஒரு பழிவாங்குகின்ற இருதயமும் மற்றவர்களை மன்னிக்க முடியாத ஒரு இருதயமும் உனக்கு இருந்தால் உன்னுடைய ஆராதனையும் என்ன செய்யப்படும், ஒரு வீண் போன ஆராதனையாக இருக்கும் என்பதை தேவன் உங்களுக்கு தெளியப்படுத்துகின்றார். ஆனபடியாலே அருமையானவர்களே, உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தேவனுக்கு முன்பாக இந்த புது வருஷத்திலே பகைகள் கசப்புகள் பழிவாங்குகின்ற துர்க்குணம் இவைகள் இருந்தால் உங்களுடைய மன்னிக்கும் தன்மையானது இழந்து போகும். ஆனபடியாலே நீங்கள் இந்த புது வருஷத்திலே இந்த பழைய கசப்பானவைகளை வேதம் சொல்லுகின்றது போல நீங்கள் இதை விட்டு நீக்க கடவது. இவையெல்லாம் இடத்துல நீங்கள் தூர நீங்கள் எறிந்து புது வருஷத்திற்குள்ளே நீங்கள் தேவனை நீங்கள் மற்றவர்களை மன்னித்து அந்த மன்னிக்கின்ற இருதயத்தோடு எந்த விதத்திலும் நாங்கள் குறைந்தவர்கள் அல்லாமல் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் மன்னிப்பு என்கின்ற சொல்லு ஒரு வெறுமனையே தனிய மன்னிப்பு அல்ல, அதிலே அன்பு கலந்திருக்கின்றது. ஏனென்றால் கிறிஸ்து எங்களை மன்னித்தது போல தேவன் என்ன செய்தார், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களிலே அவர் அன்பு வைத்து அவர் எந்த விதமான நன்மையும் கருதாமல் அந்த அன்பினால் நீடிய பொறுமையினால் உங்களை என்ன செய்தார், அவர் மன்னித்தார். அதே போல நீங்களும் மற்றவர்களிலே ஏதோ மன்னிக்க வேண்டும் என்று சொன்னபடியாலே நீங்கள் மன்னிக்காமல் உங்களுடைய இருதயத்திலே அந்த அன்பு பாசம் அந்த நீடிய பொறுமை இவைகள் எல்லாம் உங்களுக்கு இருந்து நீங்கள் மன்னித்தால்தான் உங்களுடைய அந்த ஆராதனையை தேவன் என்ன செய்வார், ஏற்றுக் கொள்ளுவார். அருமையாக நீங்கள் ஆராதனைக்கு வருகின்ற வேளையிலே நீங்கள் உங்களுடைய கண்ணாடிகளை நீங்கள் பார்த்து உங்களை அலங்கரிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை, அந்த நேரத்திலே நீங்க கண்ணாடியிலே உங்களை பார்க்கின்ற போலே நினைவுபடுத்த வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் யாரையாவது மன்னிக்காமல் என்னுடைய கசப்புகளோடும் வெறுப்புகளோடும் ஆராதனைக்கு செல்லுகின்றேனா என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டிலே நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டியவர்களாயிருக்கின்றீர்கள். ஏனென்றால் அருமையானவர்களே, இந்த ஆராதனையானது மிகவும் முக்கியமானது ஒன்று. ஏனென்றால் வேதம் சொல்லுகின்ற பிரகாரமாய் அசுத்தத்தோடு தேவனை நாங்கள் ஒருபொழுதும் என்ன செய்ய முடியாது, அவரை தரிசிக்க முடியாது. ஆகவேதான் பவுல் சொல்லுகின்றான் எபேசியர் 4:31, நீங்கள் இவைகளை விட்டு நீங்கி உங்களுடைய துர்க்குணம் உங்களுடைய பகை இல்லாமற்றே நீங்கள் விட்டு நீங்கி ஒருவரை ஒருவர் தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். நாங்கள் முதலாவது பார்த்து நாங்கள் தேவனோடு உள்ள உறவிலே தலப்படுவதற்காக நாங்கள் மன்னிக்க வேண்டும். இரண்டாவது நாங்கள் பார்த்த காரியம் என்னவென்றால் தேவனுடைய ஆராதனையிலே எங்களுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கிற காரியம், நாங்கள் தேவனிலே தங்கி வாழ அது உதவும். நீங்கள் அருமையாகவே ஒருவரை நீங்கள் மன்னிக்கின்ற வேளையிலே உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு நினைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் உங்களுடைய பாவங்களை எப்படி மன்னித்தார். இன்னொரு கேள்வி அருமையாகவே நித்திர தூங்காமல் தயவு செய்து விழிப்பாக கேளுங்கள், என்னவென்றால் நீங்கள் தேவனுக்கு செய்த பாவங்களா அல்லது உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு செய்த பாவங்களா பெரிது? நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒவ்வொருவரும் நினைத்து பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு செய்த பாவங்கள் பெரிதா அல்லது சகோதரர்கள் உங்களுக்கு செய்த பாவங்கள் பெரிதா? இது பெரிது. நாங்கள் தேவனுக்கு செய்த பாவங்கள் மிக மிக பெரியது. நாங்கள் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுக்கு செய்த பாவத்தோடு நாங்கள் என்ன செய்யப்பட முடியாது, ஒப்பிடவே முடியாது. ஆனபடியாலே அந்த பெரிய பாவங்களை மன்னித்த தேவன் என்பதை நீங்கள் உணராத பட்சத்தில் என்ன செய்ய முடியாது, சிறியவர்கள் உங்களாலே மன்னிக்க முடியாது. இதைத்தான் இந்த உபமையானது என்ன சொல்லுகின்றது, பெரிய கடனை பட்டவர் அங்கு மன்னிக்கின்றார், சிறிய கடனை படாதவன் மன்னிக்காத வேளையில் அவனுக்கு தண்டனை கிடைக்கின்றது. இது ஏன் தேவனிலே தங்கி வாழ இருக்கின்றது, எங்களுக்கு விரோதமாக பாவம் செய்கின்ற வேளையிலே அருமையானவர்களே நாங்கள் அவனை மன்னிக்கிறதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கொடுத்து வைக்க வேண்டும். நாங்கள் அவனை மன்னிக்கிறதற்கு நானும் நீங்களும் எவ்வளவு ஒரு சந்தோஷமாக அதை செய்ய வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அதை செய்தார். அவை நீங்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அதை உங்களுக்கு செய்யவில்லை என்றால் நீங்கள் இதை ஒரு சிறியோது சந்தர்ப்பமாக என்ன செய்ய மாட்டீர்கள், அதை ஒரு ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இதைத்தான் வேதம் என்ன சொல்கின்ற, நாங்கள் தேவனிலே தங்கி வாழ உதவும். ஏனென்றால் எங்களுக்கு விரோதமாக இதன் பாவம் செய்தால் அவன் வந்து சகோதரனை நீர் என்னை மன்னியும் என்று அவன் எங்களை கேட்கின்ற வேளையிலே நாங்கள் மிகவும் சந்தோஷத்தோடு அவனை நாங்கள் மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தேவனிலே தங்கினவர்களாய் அவருடைய மன்னிப்பிலே நான் உணர்ந்த அந்த ருசித்த அந்த காரணத்தினாலே அருமையானவர்களே நாங்கள் தேவனிலே தங்கி வாழ உதவ, நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கின்ற வேளையிலே எங்களுடைய ஆத்மாவானது மற்றவர் தேவனிலே அதிகம் அதிகமாய் தங்கி வாழும். ஏனென்றால் மற்றவருடைய பிள்ளையை நாங்கள் காண்கின்ற வேளையிலே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் தேவனுக்கு முன்பாக ஆராய உதவியாக இருக்கும். நான்காவது காரியம் என்னவென்றால், ஏன் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்றால் உண்மையாகவே தேவன் எங்களுடைய பாவங்களை மன்னித்தார் என்கின்ற உறுதி எங்களுக்கு, நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கின்ற இருதயம் எங்களுக்கு வருகின்ற வேளையிலே உண்மையாகவே தேவன் எங்களை மன்னித்தார் என்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம், நிச்சயத்து இருக்கின்றோம். அவை நீங்கள் உண்மையாகவே இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் உங்களுடைய பாவமானது மன்னிக்கப்பட்டது என்பதை நீங்கள் செக் பண்ண வேண்டும் என்றால், நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு மானி இருக்கின்றது, மன்னிப்பு மானி. இந்த மன்னிப்பு மானியை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மன்னிப்பு மானி எவ்வளவுக்கு தெளிவாக வேலை செய்கின்றதோ அவ்வளவுக்கு நீங்கள் நிச்சயத்திருக்கலாம், தேவன் எனக்கு இந்த மன்னிக்கின்ற இருதயத்தை கொடுத்தபடியாலே அவர் என்னை என்ன செய்தார், மன்னித்தார். அன்றைய நீங்கள் தாவீதை நீங்கள் பார்க்கலாம். தாவீது பெரியதான ஒரு பாவத்தை, விபச்சாரத்தை, கொலையை, அவன் பலவிதமான பாவத்தை செய்த ஒரு கொடூரமான மனுஷனாக இருந்தான் தாவீது. அந்த பொல்லாத பாவத்தை செய்தான். தேவன் அவனை மன்னித்தார். நீங்கள் பார்த்திருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சவுலை ஜோனத்தான் எத்தனை தரம் அவன் மன்னித்தான். அவன் என்ன சொல்றான், அவன் பல தடவைகளே அவனை சவுலை கொல்லுவதற்கு பல சந்தர்ப்பம் கிடைத்தது அவனிடம். அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கள் என்றால் அவன் மன்னிக்கின்ற ஒரு இருதயத்தை உடையவனாக இந்த தாவீது இருந்தான். ஆனால் தேவனுக்கும் அவனுடைய அவன் மீது என்ன இருந்தது, இரக்கமும் மன்னிப்பும் இருந்தது, அவனுடைய இருந்தது. அடுத்ததாக அதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் கொலோசியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தின் மூன்றாம் அதிகாரம் 12 வசனத்திலிருந்து நான் 13 வசனத்தில் நான் வாசிக்கின்றேன். ஆகையால் நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதிலே வேதம் என்ன சொல்லுகின்றது என்றால், நாங்கள் இந்த பரிசுத்தரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் இந்த பிரியருமாகிய நாங்கள், அதாவது கிறிஸ்துவினாலே மன்னிக்கப்பட்டவர்களாகிய நாங்கள், இந்த உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் நாங்கள் தரித்து கொண்டிருக்கின்ற வேளையில் தான் என்ன செய்ய முடியும், நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியும். அதனால ஒருவரை ஒருவர் மனத்தாழ்மையோடும் அன்போடும் இரக்கத்தோடும் உங்களாலே ஒருவனாலே மன்னிக்க முடியாதென்றால் நீங்கள் ஒன்று விளங்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய அந்த பரம அந்த மன்னிப்பை ருசி பார்க்காதவர்கள். அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் புது வருஷத்துக்குள்ளே போகின்ற வேளையிலே இந்த மன்னிப்பானது நாங்கள் எங்களுடைய மன்னிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றால் நாங்களிடத்திலே மன்னிக்கின்ற இருதயம் இருக்கின்றதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இந்த மன்னிப்பு எங்களுக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்னவென்றால், நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். இது உண்மை. இன்னொரு விதத்திலே சொன்னால், நாங்களும் மன்னிப்பு கேட்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால நாங்கள் இன்று எங்களை வந்து எல்லாரும் மன்னிப்பு கேட்டால் நாங்கள் பெருந்தன்மையாக சில வேளைகளை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருப்போம். ஆனால் நாங்கள் போய் இன்னொருத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு என்ன இல்லை, எங்களுக்கு ஆயத்தம் இல்லை. காரணம், எங்களுடைய இருதயத்திலே இருக்கின்ற சுய நீதியும் பெருமையும். ஆனபடியாலே நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நானும் நீங்களும் ஒரு சிறிய பிழை விட்டாலும் நாங்கள் மன்னிப்பு கேட்கின்ற அந்த இருதயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவிலே நானும் நீங்களும் கண்டுகொண்ட அல்லது பெற்றுக்கொண்ட அவருடைய சாயல் அருமையானவர்களே. ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்கு தெரியும், நான் சொல்லத் தேவையில்லை, என்ன விதமா எல்லாரையும் மன்னித்தார் என்று. கிறிஸ்து அங்கு பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை என்ன விதமாக மன்னித்தார், இங்கு தன்னுடைய சிலுவையிலே அறைந்த வேளையில் கூட பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்ன தேவன். அருமையாகலே, நாங்களும் அவரை போல இருக்கின்ற வேளையிலே எங்களை அவர் எப்படிப்பட்ட வேதனை குற்றங்களை சுமத்தி எங்களை வீண்பழி போட்டு எங்களை துன்பப்படுத்தினாலும் நானும் நீங்களும் அவரை மன்னிக்கிறதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய பரம பிதா எங்களோடு நிச்சயமாக இருக்கின்றார். நாங்கள் மன்னிப்பதினாலே ஒருபொழுதும் என்ன செய்து போறதில்லை, குறைந்து போகிறதில்லை. நாங்கள் மன்னிக்காத பட்சத்திலே சில வேளைகளிலே குறைந்து போக சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனபடியால் அருமையாளர்களே, நாங்கள் மன்னிக்கவும் வேண்டும். அதே நேரத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்கவும் வேண்டும். நாம் உண்மையாக மற்றவர்களை தேவனுக்கு வசனத்திற்கு அமைவாக பூரணமாக கீழ்ப்படிந்து அன்புடனும் இரக்கத்துடனும் மன்னிக்கும் போது தேவனுடைய அந்த மெய்யான மன்னிப்பை நானும் நீங்களும் பெற்றோம் என்கின்ற உறுதி எனக்கும் உங்களுக்கும் வரும். அருமையான நீங்கள் தெளிவாக நீங்கள் மன்னிக்கிறது என்ற உடனே நாங்கள் மன்னிப்பு கேட்டோட ஓமண்டு விடுகின்றது இல்ல. காரணம் அந்த அவன் கேட்கின்ற வேளையில் உங்களுடைய மனது இறங்கி அவன் மீது அன்பு கொண்டு அவன் மீது பாசம் கொண்டு அவனிடத்திலே நீங்கள் காட்டின அந்த உருக்கமான இரக்கமானது உங்களுடைய இருதயத்திலே உங்கள் ஒருவருக்குத்தான் தெரியும். ஆனபடியால் அதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இப்படி நீங்கள் ஒருவரை மன்னிக்கின்றீர்களா அல்லது வேஷத்திற்கு ஒருவரை நீங்கள் மன்னிக்கின்றீர்களா? அருமையாக உங்களுடைய வேஷங்கள் எல்லாம் ஒரு நாள் கலைந்து போகும். அதற்காக சொல்லுகின்றேன், நீங்கள் தேவனை அவருடைய வழிகளிலே மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கடைசி உறுதியுமாக அருமையாளர்களே, இந்த மன்னிப்பும் அதனுடைய விளைவும். அருமையாக நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலே சிலவர்கள் நாங்கள் மன்னிப்பு என்ற உடனே நாங்கள் மன்னிப்பு கேட்ட உடனே நாங்கள் உடனடியாக மன்னித்து அவரை அதே வேலைக்கோ அல்லது அதே காரியத்திற்கு நாங்கள் என்ன செய்வோம், திருப்பி எழுச்சி விட வேண்டும் என்று அவர்கள் என்ன செய்வார்கள், நினைப்பார்கள். ஆனால் எங்களுக்கு வேதம் என்ன சொல்லுகின்றது என்றால் லூக்கா பதினேழாம் அதிகாரம் தயவு செய்து திருப்பி நீர்கள் என்றால் நல்லா இருக்கும். லூக்கா பதினேழு உங்களை மூன்றாம் வசனம், உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உன் சகோதரர் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நீ அவனை கடிந்து கொள். ஒருவன் தான் பிழை செய்தேன் என்று குணத்திலே வருகின்ற நீர் பல்ல காட்டிக் கொண்டு ஓம் என்று சொல்லாதையாத்தான் வேதம் சொல்லுகின்றது. நீங்கள் என்ன செய்யுங்கள், அவன் செய்தது பிழை என்பதை நீங்கள் அவனுக்கு நேரடியாக நீங்கள் அன்போடும் பாசத்தோடும் மன உருக்கத்தோடும் அவனுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், நீ செய்தது பிழை. கடிந்து கொள்ளுகின்றது என்றால் நாங்கள் உன்னை முகத்தை நீட்டி முறாய்ச்சி பிடித்துக் கொண்டு போய் நாங்கள் சொல்லுகின்றது அல்ல. நாங்கள் அவனை தெளிந்த விதத்தில் அன்பாக நீ செய்தது பிழை என்பது நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும். ஏனென்றால் ஒருவருடைய பிழைகள் மன்னிக்கப்பட்டது, ஆனால் அதற்காக அந்த பிழை செய்ததற்குரிய தண்டனை என்ன செய்யப்படவில்லை, குறைக்கப்படவில்லை. இன்று நான் வந்து உங்களுடைய வீட்டிலே களவெடுத்தால் நீங்க என்ன செய்யலாம், என்ன நீங்கள் மன்னிக்கலாம். ஆனால் இந்த களவெடுத்ததற்கு நான் எடுக்க வேண்டிய தண்டனை என்ன செய்யலாம், உங்களால் அதை குறைக்கலாம். அதை என்ன செய்வோம், நான் அதை அனுபவிக்க வேண்டும். அதே நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இங்கே நாங்கள் ஒரு பிழையை செய்த வேளையிலே அதற்கு எவ்வளவு தண்டனை தந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை மனரம்யத்தோடு நாங்கள் அந்த தண்டனைக்கு நாங்கள் நீங்களும் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படுகின்ற வேளையில் தான் எங்களுக்கு என்ன, இந்த பாவத்தை நாங்கள் உண்மையாகவே மனம் திரும்பி மன்னிக்கப்பட்டோம் என்று எங்களுடைய கனிகளினாலே அவர்கள் என்ன செய்வார்கள், அறிவார்கள். ஏனென்றால் அருமையாளர்களே, இந்த வேதத்திலே எங்கு பார்த்தாலும் இங்கு பிழைக்கு என்ன இருக்கும், ஒரு தண்டனை இருக்க வேண்டும். அவை நாங்கள் பிழை செய்தால் அதற்குரிய விளைவு நிச்சயமாக இருக்கும். அவை சில பேர் மன்னிப்பு கேட்கிறது என்னத்துக்கு என்று சொன்னால் அந்த தாங்கள் செய்த தண்டனைக்கு வருகின்ற விளைவின் பயத்தினால் என்ன செய்வார்கள், மன்னிப்பை கேட்பார்கள். ஆனபடியால் அருமையாளர்களே, நாளை நீங்களும் ஒரு குற்றத்தை, அதாவது ஒரு சபை போதகர்மார்களோ அல்லது ஒரு மூப்பர்களோ அல்லது உதவி ஊழியர்காரர் குற்றத்தை செய்தால் அவர்கள் என்ன செய்ய முடியாது, அந்த பதவியிலே அவர்கள் இருக்க முடியாது. அவர்கள் அன்றில் அவர்கள் திரும்ப என்ன செய்ய விரையும், மனம் மாறி அதை அவர்களை அதுவரையும் கொடுக்கப்படுகின்ற ஒரு தண்டனையாக என்ன செய்யப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக திருச்சபை வழி அவர்களை ராப்போசனத்துக்கு என்ன செய்யப்பட மாட்டார்கள், பிழை செய்தவர்கள் உடனடியாக எடுக்க மாட்டார்கள். காரணம் என்ன வந்தால் அவர்கள் கொடுக்கப்படுகின்ற ஒரு தண்டனை. உண்மையாகவே அவன் அந்த தண்டனையை உணர்ந்து அதை கீழ்ப்படுகின்ற வேளையிலே ஒருவேளை அவன் அடுத்த சில மாதங்களில் என்ன செய்ய முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனபடியால் இந்த மன்னிப்போடு எங்களுக்கு இந்த தண்டனையை நாங்கள் என்ன செய்யலாம், அதற்கு நாங்கள் கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். திருச்சபையிலே, குடும்பத்திலே அல்லது வேலை ஸ்தலத்திலே நாங்கள் விடுகின்ற பிழைகளுக்கு எங்களுக்கு தண்டனை இருக்கும். ஆனபடியாக நாங்கள் இதை நாங்கள் ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் இந்த மெய்யான மன்னிப்பு கேட்பவன் தனது தண்டனையை ஏற்க தயாராக இருப்பான். என்றால் அவனுக்கு தெரியும் தான் இந்த தண்டனைக்கு தகுதியான மனுஷன் என்று. சிலுவையிலே அறையப்பட்டிருந்த கால்வன் என்ன சொன்னான், நாமோ நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். அருமையாளர்களே, அவன் ஒற்று விதத்திலும் ஒரு வெறுப்போடு அல்லது கீழ்ப்படிவில்லாமையில சொல்லவில்லை. அவன் முழு மனதோடு சொல்லுகின்ற காரியம் என்றால், எங்களுடைய தண்டனைகள், நாங்கள் அனுபவிக்கின்ற வேதனை எல்லாம் நாங்கள் செய்ததற்காக அனுபவிக்கின்றோம். அருமையாளர்களே, இது இவன் என்ன செய்யப்பட்டான்? இறுதியிலே தேவனாலே மன்னிக்கப்பட்டான். அருமையாளர்களே, நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தண்டனைகள் கிடைக்கின்ற வேளையிலே அதை முறுமுறுத்தோ அல்லது மற்றவர்கள் மேலே பாய்ந்தோ அல்லது நீங்கள் செய்யாமல் மனச்சாழ்மையா இந்த கல்வனை போல நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் உங்களுக்கு பரதீசு நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் இந்த லூக்கா இந்த மத்தேயு 17:18 வசனத்தின் இறுதியிலே சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்களும் மன்னியாமல் போனால் தேவன் இப்படியே செய்வார் என்றால் இப்படியே செய்வார், உங்களை எங்கே போடுவார்? நரகம், பால் கடிப்புள்ள அந்த நரகத்துக்குள்ளே உங்களை போடுவார். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால், நீங்கள் மன்னித்து நீங்கள் மனப்பூர்வமாக அதை செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன இருக்கும்? பரலோக ராஜ்யம் இருக்கும். அருமையாக நீங்கள் இந்த புதிய இந்த வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கின்ற வேளையிலே நீங்கள் இந்த தேவனோடு ஒரு உறவில் பலப்படும்படியாக மன்னியுங்கள், அல்லது தேவனுடைய ஆராதனை எங்களுக்கு தேவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் அவரை மற்றவர்களை மன்னியுங்கள், மற்ற தேவனிலே நாங்கள் தங்கி வாழுவதற்காக உதவுகின்றபடியாலே நீங்கள் மற்றவர்களை மன்னியுங்கள், அடுத்ததாக எங்களுடைய மன்னிப்பை நாங்கள் உறுதி செய்வதற்காக நீங்கள் மன்னியுங்கள், அடுத்ததாக மன்னிப்பினுடைய இந்த விளை, இந்த நாங்கள் செய்த பிள்ளைகளினுடைய விளைவை நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு தண்டனை அனுபவிக்கின்ற வேளையில் தேவனங்கள் மீது இறங்கி எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை தர போதுமானவராயிருக்கின்றார். ஆனபடியால் அருமையானவர்களே, இந்த புதிய வருஷமானது நீங்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் அவரை ஒவ்வொருவரையும் மன்னிக்க வேண்டும் என்பதே தேவன் உங்களுக்கு சொல்லுகின்ற புதுவருஷ செய்தியாக இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய திருச்சபையில், உங்களுடைய சமுதாயத்தில் ஜனங்கள் உங்களுடைய இந்த மன்னிக்கின்ற தன்மையை மற்றவர்கள் காணும்படியாய் நீங்கள் நடக்க வேண்டும். அதற்கு அருமையாகளே, எங்களுடைய பலத்திலே நாங்கள் இதை செய்ய முடியாது. நீங்கள் ஜபத்திலே, நீங்கள் தேவனோடு இருக்கின்ற உறவிலே, ஜபத்திலே அவருடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த மன்னிக்கின்ற அந்த நல்ல இருதயத்தை தேவன் எங்களுடைய இருதயங்களுக்கு தர வேண்டும். எங்களுடைய பழிவாங்குகின்ற இருதயம், பகை உணர்வுள்ள இருதயங்களை தேவன் அகற்றி இந்த மன்னிக்கின்ற இருதயத்தை எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற போலி அருமையாளர்களே, எங்களுக்கு எந்த விதத்திலும் சண்டைகளோ சச்சரவுகளோ எங்களுடைய சகோதரர்களுக்குள்ளே திருச்சபைகளுக்குள்ளே வர மாட்டாது என்பதை தேவன் இந்த புது வருஷத்தில் உங்களுக்கு சொல்லுகின்றார். தேவன் தாமே இந்த ஜீவனுள்ள வசனங்களை உங்களுடைய இருதயங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். யாவரும் எழுந்து நின்று எங்களுடைய பாடல் பிரதியிலே மன்னிக்க வேண்டும். நாங்கள் 3வது பாடலின் 1வது சரணத்தையும் இறுதி சரணத்தையும் நாங்கள் யாவரும் சேர்ந்து பாடுவோம். 3வது பாடல், 1வது சரணமும் இறுதி சரணமும் நாங்கள் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் வேதத்திலே ஆத்துமாயிருக்கும் பேரையாரியாக உதவும்.